மௌனமாக ஜெபிப்போம். அமீன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாள் பேசுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மேலும் ஒரு நாளாக இன்றைய நாளிலே கூட நாம் அனைவரும் நம் குடும்பத்தில் இல்ல ஆராதனையை நாம் நடத்தும்படியான சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆராதனையின் தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து துதிகிதையின் 58 பாடுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நாம் தினந்தோறும் நம்முடைய இல்லத்தை ஒரு குட்டி ஆலயமாக நம்முடைய முற்பிதாக்கள் ஆலயமில்லாத காலகட்டத்தில் அவர்கள் பலிபீடங்களை அமைத்து அது மூலமாக அவர்கள் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அதுபோல் நம்முடைய தாய் சபை இந்த இல்லாராதனைக்கு ஒரு அருமையான பெயரை சூட்டியுள்ளது, ஃபேமிலி ஆல்டார். ஆல்டார் என்றால் பலிபீடம். இன்று நம்முடைய குடும்பமே நம்முடைய இல்லமே பலிபீடமாக மாறி தினந்தோறும் அவருக்கு நாம் பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை, இது போன்ற பலிகளை அப்படியாக நாம் செலுத்துகின்ற இந்த பலியானது அவருக்கு சுகந்த வாசனையாக அமையும்படியாக நாம் சங்கீதங்களிலே உள்ள சங்கீதங்கள் எடுத்து நாம் வாசித்து தியானிக்கிறோம். அந்த வகையில் இன்று கூட நாம் ஒரு சங்கீதத்தை சங்கீத பகுதியை வாசிக்க இருக்கிறோம். சங்கீதம் 26. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள் இந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். பீனரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரி கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். இந்த சங்கீதம் 26 அதன் முன்னுரையிலே சொல்லப்பட்டுள்ளது. இது தாவீதின் சங்கீதம் என்று தாவீது எழுதிய சங்கீதமாக இது சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதத்தை நம்முடைய போதகர் எஸ்ரா அவர்கள் 3 பிரிவாக இதனை பிரித்து விளக்கம் சொன்னார். முதல் பிரிவு அல்லது பகுதி என்பது 1-3 வரை. இதோடைய செம்பொருளாக அல்லது இதோடைய தலைப்பாக என்ன சொல்லலாம் என்று சொன்னால், இந்த பகுதியிலே முதல் பகுதியிலே தாவீது அவர்கள் நியாயம் விசாரிக்க கோருகிறார். கர்த்தரிடத்தில் நியாயம் விசாரிக்க கோருதல். 2 பிரிவு அல்லது பகுதி 4-7 வரை. இந்த பகுதியிலே ஆதாரங்களை முன்வைத்தல், அவர் நியாயம் விசாரிக்க சொன்னதுக்காக உள்ள அந்த ஆதாரங்களை முன்வைக்கிற பகுதி, இந்த 2 பகுதி. 3 பகுதி 8 வசனத்திலிருந்து 12 வரையில் உள்ள வசனங்கள். இந்த கடைசி பகுதியில் தன்னுடைய மன்றாட்டத்தையும் தன்னுடைய நம்பிக்கையும் கர்த்தர் மேல் அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையும் வெளிப்படுத்தக்கூடிய பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. இப்பொழுது இந்த சங்கீதம் 26 நாம் அதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம். பகுதி 1 செல்வோம். நமக்கெல்லாம் தெரியும், தாவீதுக்கு அவருக்கு எதிரிகள் நிறைய பேர், அவரை குறித்து பொறாமைப்பட்டவர்கள் நிறைய பேர், அவருக்கு பின்னாலே அவருக்கு தீங்கு நினைப்பவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அவர் ராஜாவை ஆவதுக்கு முன்னே கூட அவரை பிடிக்காதவர்கள் அநேக பேர் இருந்தார்கள். ஆகவே அவர் வந்து இந்த எதிரிகள் என்னதான் அவங்க முயற்சி பண்ணாலும், இவர் மேலே என்ன பழி போட்டாலும், எவ்வளோ தான் பொல்லாப்பெல்லாம் பேசினாலும், அவர் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நடந்து கொண்டு அவரிடம் உண்மையாக நடந்து கொண்டார். அந்த அடிப்படையில் தான் இங்கே இந்த சங்கீதத்திலே அவர் தொடக்கத்திலே சொல்கிறார். பாருங்கள், தொடக்கத்திலே என்ன சொல்கிறார், என்னை நியாயம் விசாரியும். ஏன் அப்படின்னு சொன்னால், அவருக்கு இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது, எப்படி போய் அவர் தைரியமாக தேவனுக்கு முன்பாக என்னை நியாயம் விசாரித்து பாருங்கள், என்கிட்ட எதுவும் தப்பு இருக்கா, என்னை உங்களை தப்பு இருக்கான்னு சோதிச்சு பாருங்கள் அப்படின்னு கேட்குற மாதிரியாக தொடங்குறது இந்த சங்கீதம். இப்போ இது அவர் இப்படி சொல்வதற்காக 3 கருத்துக்களை இங்கே முன் வைக்கப்படுகிறது. 3 கருத்துக்கள். 1 கருத்து, அந்த 1 வசனம் பாருங்கள். அவருக்கு ஏன் அந்த தைரியம் வந்தது, போய் கர்த்தருக்கு முன்பாக போய் என்னை நியாயம் விசாரணும்னு சொல்கிற அளவுக்கு. அதோடைய முதல் வசனுடைய அந்த கீழ் பகுதி, நான் அந்த வசனத்தில் நான் உத்தமத்தில் நடக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை, அந்த தைரியம். நான் உத்தமத்தில் நடக்கிறேன், அதே 11 வசனமாக மீண்டும் சொல்கிறார், நானோ என் உத்தமத்தில் நடப்பேன். அப்போ இந்த 2 இடத்துல அவர் சொல்லுகின்ற வார்த்தை உத்தமம். உத்தமம்னா நேர்மை, உண்மை, இதெல்லாம் அடங்கியிருக்கிறது. ஆக அவர் இந்த தேவனுக்கு முன்பாக ஒரு பரிபூர்ணமான, ஒரு பரிசுத்தமான, உத்தமமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். வாழ முடிவெடுத்து அப்படியாக வாழ்ந்தார். அந்த தைரியத்தில் தான் போயிட்டு அவர் கர்த்தரிடத்தில் கேட்குறாரு, என்னை நியாயம் விசாரியும் என்று. இப்போ இப்படிப்பட்ட தாவீது இப்போ இவரே சொல்லிக்கிட்டா அது எப்படி, நம்ம சொல்லுவோம்ல நீயே உன்னை பற்றி சிறப்பாக சொல்லிக்கிட்டா அது எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரே அதை ஒப்புக்கொண்டு சொல்கிறார். யாருக்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா சால் தாவீதுடைய மகன் சாலமோன் அரியணையில் ஏறின பிறகு, ராஜாவான பிறகு தரிசனமாகிறார், சாலமோனோடு பேசுகிறார் கர்த்தர். ரெண்டாவது முறையாக அவர் தரிசனமாகி பேசும் பகுதி எங்கே இருக்குன்னா 1 ராஜாக்கள் 9:4 அது இருக்குது. முக்கியமாக அதோடைய கீழ்ப்பகுதி நம்ம அதை வாசிப்போம். நான் 1 ராஜாக்கள் 9:4 அந்த வசனம் இப்படியாக போகிறது. நான் உனக்கு கட்டளையிட்டு சொன்ன எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல் நடப்பாயானால். இப்போ பாருங்கள் கர்த்தரே சொல்கிறார் இந்த வார்த்தையை, மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல். அப்போ தாவீது அப்படி நடந்து கொண்டார்னு இங்கே கர்த்தரே வந்து முத்திரை சொல்கிறாரு, உத்தரவாதம் கொடுக்குறாரு. அந்த வகையில் தான் இந்த தொடக்கத்திலேயே வந்து தாவீது போய் கர்த்தருக்கு முன்பாக தைரியமாக என்னை நியாயம் விசாரணும்னு சொல்கிறாரு. அடுத்தது நீங்கள் தாவீதுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கருத்து என்னென்னா, அவர் எப்போதுமே தேவனோட கர்த்தரோட மிக நெருங்கிய நல்ல ஒரு உறவை அவர் வைத்திருந்தார். பிறகு அவர் வந்து எப்போதுமே கர்த்தருக்கு முன்பாக உத்தமராக நடந்து கொண்டார். குறிப்பாக உமது சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் என்று அவர் சொல்கிறார். உமது சத்தியத்திலே நான் நடந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த 3 கருத்தை வைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த தைரியம் வந்ததுன்னு சொல்கிறோம். அடுத்து இன்றைக்கு நம்ம கூட போய் கர்த்தர் இடத்துல தைரியமாக நம்ம இப்படி கேட்குறவங்களாக இருக்கணும். கர்த்தரே, ஆண்டவரே, ஏசப்பா, என்கிட்ட வந்து நியாயம் விசாரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் சொல்கிறதுக்கு முன்னே நாம் முதல் தாவீது போல் அப்படியாக உத்தமமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக 7வது வசனம் பாருங்கள். நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி, அப்படின்னா இங்கே ஒரு பரிசுத்தம் சுத்தமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறது. என்ன சுத்தம்? பாவம்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வது அப்படின்னு சொல்லி. அடுத்து இன்னொரு தைரியம் அவருக்கு வருது பாருங்கள். எந்த தைரியம்? இந்த தைரியம் யாருக்கு வரும்? சொல்கிறாரு, என்னை பரீட்சித்து சோதித்து பாரும். அப்புறம் கடைச்ச அந்த வாக்கியத்தை முடிக்கும்போது புடமிட்டு பாரும்னு சொல்கிறாரு. சோதித்து பார்க்க சொல்கிறாரு, பரீட்சித்து பார்க்க சொல்கிறாரு, ஆனால் கடைசியாக என்ன சொல்கிறாரு? புடமிட்டு பாரும்னு சொல்கிறாரு. இவ்வளவு தைரியம் அவருக்கு வந்ததுக்கு காரணம் அவருடைய அந்த உத்தமமான ஒரு வாழ்க்கை. இதே சங்கீதம் 17 பார்த்தோமா கூட திரும்ப அங்கே கூட சொல்லியிருக்கார். 2-3 வசனங்களில் என்ன சொல்லியிருக்கிறார்? உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராகாலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன், ஒன்றும் காணாதிருக்கிறேன்னு தாவீது கர்த்தரிடத்தில் சொல்கிறாரு தைரியமாக. அதுக்கு நமக்கு ஒரு எவிடன்ஸ் தேவை தானே, ஒரு ஆதாரம் தேவை தானே. அந்த ஆதாரம் தான் அங்கே 1 ராஜாக்களில் பார்த்தோம். 9:4 கர்த்தரே போய் சாலமோன்கிட்ட சொல்கிறாரு, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல் உத்தமமாக நீ நட அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா தாவீது உத்தமமாக நடந்து கொண்டார். அதனால தான் அந்த இந்த தைரியம் அவருக்கு வந்தது, போய் அந்த தகுதி அவருக்கு வந்தது, போய் கர்த்தர் முன்பாக வந்து அவர் வந்து நியாயம் விசாரிக்க சொல்கிறது. சரி, 2வது பகுதி என்பது 4-7 வரையிலான வசனங்கள். இங்கே அவர் தன்னுடைய தற்காப்பை அவர் முன் வைத்த அந்த சொன்னாலே என்னை நியாயம் விசாரின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போனால் கூட நம்ம கேஸில் ஜெயிக்கணும்னா நம்ம எவிடன்ஸை கொடுக்கணும், ஆதாரங்களை கொடுக்கணும், என் பக்கம் நியாயம் இருக்குன்னு. அதுபோல் இங்கே தன்னுடைய நியாயங்களை முன் வைக்கிற பகுதியாக இந்த 2வது பகுதி இருக்குது. 4-7 என்ன அவருடைய எவிடன்ஸை சொல்கிறாருன்னா, அவருடைய கேஸுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த கேஸில் என்னை விசாரிங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, ஒரு கோர்ட்டில் போய் சொல்கிற மாதிரி. அதுக்காக எவிடன்ஸு, அதுக்கான ஆதாரங்களை முன் வைக்கிறார். 4 பாருங்கள். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. அப்புறம் 5 துன்மார்க்கரோடே நான் உட்காரேன். 7 பார்த்தீங்கன்னா, என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். இதெல்லாம் அவருடைய ஆதாரமாக சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் தன்னை சுற்றி தன் வாழ்க்கையில் எப்பயுமே நீங்கள் முழுசாக படித்து பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையை ரெண்டு தொடர்புகள் அவர் இருந்து கொண்ட, ஒன்று தேவனோடு உள்ள தொடர்பு, அடுத்ததாக மனிதனோடு உள்ள தொடர்பு. தேவனோட தொடர்பு பார்த்திங்கன்னா இந்த இந்த சங்கீதத்தில் நம்ம படித்த மாதிரி அது வந்து ரொம்ப பக்தியானது, உண்மையானது, உத்தமமானதாக இருந்தது. ஆனால் மனிதர்களோட அந்த அந்த இதை அவர் சொல்ல வரும்போது, தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா துன்மார்க்கர்கள், இந்த வீணர்கள், இந்த வஞ்சகர்கள், இந்த மாதிரியான ஆளுங்க மத்தியில் தான் வந்து அவர் வந்து வாழ வேண்டியதாக இருந்தது. மனிதர்கள்னு சொல்லும்போதே அவர்கள் இந்த மாதிரி ஆளுங்களோட தான் அவர் வாழ வேண்டியதாக வந்தது, பாவிகளோடும் வீணரோடும் வஞ்சகரோடும் துன்மார்க்கரோடும். ஆனால் அவங்க சுற்றி இவ்வளோ பேர் இருந்த கூட அவர் அவங்க கூட அவர் ஒத்து போனது கிடையாது. இவங்களுக்காக எந்த காரணத்தை கொண்டும் அவர் தேவனை விட்டு கொடுத்தது கிடையாது. சரி, மூன்றாவது பகுதிக்கு வருவோம். இந்த மூன்றாவது பகுதியில் வந்து வழக்கமாக நான் எப்போதும் சொல்லலை, சங்கீதத்தில் நிச்சயமாக வந்து கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கை மறுபடியும் அதை உறுதிப்படுத்துவதாகவும், அவர் மேல் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையினுடைய அந்த அஸ்திபாரம் எவ்வளோ உறுதியாக இருக்குன்னு சொல்லும் பகுதியாகவும், தேவனுடைய அந்த தேவன் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையை சொல்லும்படியாகவும் அவரை துதிக்கும் பகுதியான பகுதியாகவும் இருக்கும். இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 8-12 இங்கே மிக அற்புதமாக அற்புதமான சில வரிகள்லாம் உள்ளன. 8 பாருங்கள். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். வாஞ்சிக்கிறேன்னு என்னது? அப்படியே பைபிளில் இன்னொரு வசனம் இருக்குது, மான்கள் வாஞ்சிக்கிறது போல. தாகம் எடுத்த மான்கள், இப்போ ஒரு பஞ்சம் வந்திருக்கு, வறட்சி வந்துருச்சு, எங்கேயுமே தண்ணி இல்லை. அப்படி தண்ணி இல்லாத நேரத்தில் அந்த மான்கள்லாம் எப்படி தாகத்துக்காக ஏங்கி தவிக்கும்? அப்படி தண்ணீருக்காக ஏங்கி தவிக்கிற அந்த இதுக்கு தான் வாஞ்சைன்னு சொல்லுவாங்க. அப்படியாக இவர் எது மேலே வாஞ்சியாக இருக்கார் பாருங்கள். ஆலயமாகிய உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கியிருக்கும் ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரி கொள்ளாதையும். 11 பார்த்தீங்கன்னா, நானும் என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும், என் கால்கள் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை முடிக்கிறாரு. இதே கூட நீங்கள் இன்னொரு சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம், 23:6 பார்த்தோம்னா என்ன சொல்கிறார் பாருங்கள், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். அங்கே கூட பாருங்கள், கர்த்தருடைய வீட்டில் தங்கி இருப்பதை தான் அவர் அங்கே சுட்டி காட்டுறாரு, நீடித்த நாட்களை. அப்படின்னா சாகும் வரையில் நான் கர்த்தருடைய வீட்டில் இருப்பேன் அப்படின்னு. இன்னொரு சங்கீதம் பாருங்கள், 27:4 அவர் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இந்த சங்கீதம் 27:4 கடைசியில் பாருங்கள், கடைசி பகுதி தான் ரொம்ப முக்கியமானது. நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இப்போ தாவீதோடைய அந்த மிக முக்கியமான லட்சியம், அவருடைய ஒரு கர்த்தருக்காக அவர் கொண்டிருக்க மிக பெரிதான அந்த அன்பு எங்கே தெரியுமா வெளிப்பட்டது? கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லி அவர் அவ்வளோ ஆசைப்பட்டார், அவ்வளோ வாஞ்சியாக இருந்தார், அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்தார். ஆனால் என்ன ஒன்று, கர்த்தர் வந்து தடுத்தார். ஏன்னா அவர் வந்து நிறையா போர்களில் ஈடுபட்டதுனால அவருடைய அந்த கைகள் வந்து நிறைய இரத்தக்கரையை பார்த்ததுனால கர்த்தர் சொன்னார், நீ கட்ட வேண்டா, உன் மகனுக்கு அந்த வாய்ப்பை நான் தரேன், உன் மகன் தான் அதை கட்டுவார். நீ எப்படியோ அந்த ஆலயத்துக்கான அடிப்படைகளை, அதுக்கான பொருள்களை, அந்த ஆசையை வாஞ்சி அதையே தன்னுடைய உயிராக கருதி அந்த ஆலயம் எழுப்ப வேண்டும், கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும்னு சொல்லி வாழ்ந்தவர் இந்த தாவீது. அதனால் அவருக்கு எப்போதுமே கர்த்தருடைய ஆலயம்னாலே அவருக்கு மிக பிடித்தமானது, அவருடைய உயிருக்கு ஈடானது. ஆக அவர் எப்போதுமே ஆலயத்துக்குள்ளாகவே தங்கி கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளாகவே இருந்து வாழ்வதைத்தான் தன்னுடைய வாழ்வாக சொன்னவர். சரி, இது இந்த மூன்றாவது பகுதி. இப்போ நம்ம வந்து முடிவுக்கு வருவோம். இப்போ பாருங்கள், அவர் வந்து முதல் வசனத்திலே சொல்லிட்டார், என்ன சொல்லிட்டார் பாருங்கள், நான் தள்ளாடுவதில்லை. ஏன் தள்ளாடுதல்னா, எந்த தடுமாற்றம் எனக்கு கிடையாது, நான் ரொம்ப ஸ்டடியாக இருக்கேன், உறுதியாக இருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறாரு 1 அந்த கடைசி பகுதியில், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. ஏன்னா அதுக்கான காரணம் முதல்லே சொல்கிறார், கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் உத்தமத்தில் நடக்கிறேன். இன்று நாம் இந்த சங்கீதத்தில் எடுத்துக்க வேண்டிய மிகப்பெரிய படிப்பினை பாடம் என்ன தெரியுமா, நாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமராக நடந்து கொள்ளணும். ஒன்றாவது. ரெண்டாவது, நாம் யாராரு கூடலாம் சகவாசம் வச்சுக்கக்கூடாது. யாராரு கூட வச்சுக்கவே கூடாது. நம்முடைய இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நமக்கு நம்ம புறந்தள்ளி வைக்க வேண்டியது. நம்ம சேரக்கூடாத ஒரு ஆட்கள், ஒரு வகையான ஆளுகளாம் இருக்காங்க, அவங்க கூட நம்ம சேரக்கூடாது. யாராருன்னா பார்த்தீங்கன்னா, வீணரோடும் வஞ்சகரோடும் துன்மார்க்கரோடும் உட்காராமல் அவங்க கூட கலக்கக்கூடாது, அவர்களோடு சேராமல் இருப்பது, அது ஒன்று செய்யணும். ரெண்டாவது, தேவனிடத்தில் உத்தமமாய் நடந்து கொள்ளணும். இந்த ரெண்டு காரியத்தை நம்ம செய்யணும். நம்ம செய்துட்டோமா, நாமும் மிக தைரியமாக தேவனுக்கு முன்பாக போய் சொல்லி, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும் அப்படின்னு சொல்லலாம். கடைச்ச இவரு தாவிது இங்கே சொல்கிறாரு பாருங்கள், அதாவது என்னை வந்து என்கிட்ட எந்த குற்றத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு கட்டத்தில் அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா. அதுபோல் நாமும் கூட கர்த்தர் எப்படி போய் தன்னுடைய சோழமன்ற போய் சொன்னார் தானே, உன் தந்தையை போல் நீ இருக்கணும்னு, அதே போல் நம்மை குறித்தும் ஆண்டவர் சொல்ல வைக்கணும். அவர் சொல்லணும், நீ உத்தமந்தான் அப்படின்னு சொல்ல வைக்கணும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல வைக்கணும்னா, இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டது போல் தாவீது போல் நம்ம வாழணும். சரியா, இந்த விளக்கத்தோடு முடித்துக்கொண்டு இப்போ நம்ம அடுத்து ஜபத்துக்கு செல்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜபிக்கிறேன். Hallelujah, 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 praise Lord, 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 Hallelujah, 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 praise Lord, 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 praise Lord. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 ஹல்லேலூயா ஆண்டவரே இயேசப்பா எல்லா துதிகன மகிமையும் நாமத்திற்கே செலுத்துகிறோம் அப்பா எல்லா துதிகன மகிமையும் நாமத்திற்கே செலுத்துகிறோம் தேவாதி தேவனே கர்த்தாதி கர்த்தாவே ராஜாதி ராஜனே எங்கள் இரட்சகரே கருணையாளரே கிருபையாளரே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை எல்லா துதிகன மகிமையும் நாமத்திற்கே செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலே கூட இப்படியாக நாங்கள் அனைவரும் எங்கள் இல்லங்களிலே இல்ல ஆராதனை நடத்தி அதன் மூலமாக ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளவும் உம்மை சேவிக்கவும் உம்மிடத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் செய்யவுமான ஒரு சிலாக்கியத்தை நீர் ஏற்படுத்தி தந்தமைக்காக மிக்க நன்றி செலுத்துகிறோம் சோத்திரம் அப்பா கோடான கோடி நன்றி ஏசப்பா இது இப்படியாக எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் இல்லங்களில் இல்ல ஆராதனை நாங்கள் நடத்த வேண்டும் என்று நாங்கள் எத்தனையோ ஆண்டுகள் முயற்சித்தோம் எங்களுடைய சரீர பலகீனங்களாலும் சோம்பல் தனங்களாலும் பக்தியின்மையினாலும் நாங்கள் அதை செய்ய முடியாமல் போனது கூடாமல் ஆகியது ஆண்டவரே ஏதோ மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று வேத வசனம் சொல்வது போல எங்களால் கூடாமல் போன இந்த இல்ல ஆராதனை இதோ இப்பொழுது உம்மால் கூடியிருக்கிறது ஆண்டவரே உம்மால் கூடியிருக்கிறது இப்படியாக இந்த கிரியை நீ செய்தமைக்காக எங்கள் வாழ்க்கையிலே இப்படி ஒரு அதிசயத்தை நீ செய்தமைக்காக மிக்க நன்றி ஆண்டவரே இதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறு கிருமியை கொண்டு ஆண்டவரே இப்படியாக எங்களுக்கு ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தி வீட்டுக்குள்ளாக எங்களை அடைத்து போட்டீரே மடங்கடித்தீரே இப்படியாக வீட்டுக்குள்ளாக வைத்து ஆண்டவரே எங்களை உமது சிச்சைக்குள்ளாக உட்படுத்தி இப்படி தினந்தோறும் சங்கீதங்களை உமது திருவசனங்களை வாசிக்க வைத்து செவிமடுக்க வைத்து தியானிக்க செய்து எங்களை சுத்திகரித்து வருகிறீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தினந்தோறும் இப்படியாக நாங்கள் சங்கீதங்களை வாசிக்கவும் செவிமடுக்கவும் செய்யும் பொழுது ஆண்டவரே இதோ எங்களுடைய இருதயம் எல்லாம் அசுத்தமாகி போன எங்களுடைய இருதயம்லாம் பரிசுத்தமாகி வருவதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா அப்படியாக எங்களை சுத்தமாக்கும் அப்படியாக எங்களை பரிசுத்தமாக்கும் எங்களை சுத்திகரியும் அப்பா உமது திருவசனங்களால் எங்களை சுத்திகரியும் அப்பா தினந்தோறும் ஆண்டவரே உமது திருவசனங்கள் எங்களை சுத்திகரிப்பதாக எங்களுடைய எண்ணங்களை சுத்திகரிப்பதாக எங்களுடைய இந்த சரீரத்தை சுத்திகரிப்பதாக ஆண்டவரே இதோ தினந்தோறும் இப்படியாக நாங்கள் மேற்கொள்கின்ற இந்த இல்ல ஆராதனை என்பதை இனி எங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்கும்படியாக நிலைத்திருக்கும்படியாக செய்யும் அப்படியாக எங்களுடைய இந்த வீட்டடைப்பு வீட்டுக்குள்ளான இந்த சிறை வாசம் முடிந்து எங்களுக்கு விடுதலை கிடைத்து மறுபடியும் நாங்கள் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பும் பொழுதும் கூட இந்த இல்ல ஆராதனை என்பது ஆவிக்குரிய இந்த நடவடிக்கை என்பது எங்கள் எல்லா வீடுகளிலும் தொடர்ந்து இறுதி பரியந்த முறையிலும் நடைபெறும்படியாக செய்யும் எங்களுக்கும் எங்களுக்கு அடுத்து எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் இது தொடர்ந்து இருக்கும்படியாக செய்யும் அப்படிப்பட்டதான மிக பெரிதான ஒரு அதிசயத்தை அற்புதமான ஆவிக்குரிய ஒரு நடவடிக்கையை எங்களுக்கு வழக்கமாக்கி பழக்கமாக்கி தந்தரலும் அப்பா தந்தரலும் ஆசீர்வதியும் இதோ வேலையிலே பிதாவே உலகம் முழுவதும் இருக்கின்ற மெய்யான இயேசு சபைக்காகவும் சபையாருக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் சபை பொறுப்பாளர்களுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம் இதுவரையிலும் நீர் எங்கள் அனைவரையும் இந்த COVID-19 கிருமியிலிருந்து எங்களை காத்து கொண்டு பாதுகாப்பாக எங்களை வைத்திருந்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே தொடர்ந்து காத்துக்கொள்ளும் உமது சித்தம் இருக்குமானால் ஆண்டவரே இதோ எங்களுக்கு விடுதலை தாரும் மிக விரைவிலேயே எங்களுக்கு விடுதலை தாரும் அப்பா எங்களுக்கு விடுதலை தாரும் மறுபடியும் இயல்பான வாழ்க்கையை எங்களுக்கு திருப்பி தாரும் அப்படியாக சொல்லி எல்லா துதிக்கான மகிமையும் நாமத்திற்கே சொல்லி இந்த ஜபத்தை முடிக்கிறோம் அப்பா ஹாலேலூயா ஆமீன் கர்த்தரின் ஜபம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். இத்துடன் நம்முடைய இல்லாரதனை, இன்றைக்கான இல்லாரதனை முடிவடைகிறது. மீண்டும் நாளைக்கு இன்னொரு இல்லாரதனையிலே நாம் சந்திப்போம். அதுவரையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். ஹலேலூயா, ஸ்தோத்திரம், ஆமீன்.